I see there are elderly women looking for chairs and the little children are sitting in the chairs.
நான் பார்க்கறேன் சில வயதான தாய்மார்கள் எல்லாம் சேர் இல்லாம கஷ்டப்படுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. சோ தயவு செஞ்சு சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து கீழே வந்து உட்காருங்க. கீழே உட்கார முடியாதவங்க சேர்ல உட்காரும்படி கேட்டு கொடுக்கணும். சின்ன குழந்தைங்க முக்கியமா எல்லாரும் கீழே வந்து உட்காருங்க.
They're all big shots. No one's giving up their chair for the elderly people.
எல்லாரும் வந்து சின்ன குழந்தைங்களா தங்களை பெரிய நபர்களா நினைச்சிட்டு வயதுல பெரியவங்களுக்கு வந்து சேர் கொடுக்காம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. தயவு செஞ்சு சின்ன வயசுல இருக்கவங்க எல்லாருமே வந்து கீழே வந்து உட்காருங்க.
Actually, this chairs is another Western idea. Otherwise, everyone can sit with their legs folded.
இந்த நாற்காலியும் கூட வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்த ஒரு இதுதான். ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி சப்ளாங்கால் போட்டுதான் வந்து உட்கார்ந்து பழக்கம் நம்ம எல்லாருக்குமே.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. Thank you for welcoming me to your place of residence.
என்னை உங்களுடைய வாசஸ்தலத்திற்கு வரவேற்றதற்கு நன்றி.
I'm very happy to hear or be here, although it seems I'll only be here for a short time.
இங்க வந்திருக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். என்னதான் இங்க நான் கொஞ்ச நேரம் தான் இருக்க போறதாக இருந்தாலும் சந்தோஷம் எனக்கு.
In Bhagavad Gita, Lord Krishna, he gives actual spiritual knowledge.
Bhagavad Gita, Bhagavan Shri Krishna, unmayana aanmika gyanathai valangugirar.
He doesn't ask that you simply believe what I say.
Avan veruvane na solradhai neenga nammunga appdinu vandu sollavillai.
But he gives spiritual knowledge, spiritual facts.
Avar aanmika unmaigalai aanmika gyanathai valangugirar,
which we're supposed to understand with our intelligence.
அந்த விஷயத்தை நம்மளுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும்.
Now, the first teaching of Bhagavad Gita is not difficult to understand.
பகவத் கீதையோட முதல் போதனை புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் ரொம்ப கடினமான ஒன்று கிடையாது.
In fact, there's nothing in Bhagavad Gita that's difficult to understand.
உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா பகவத் கீதையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து எளிமையானதுதான்.
By the process of intelligence, it's not difficult to understand.
புத்தி கூர்மை அப்படிங்கற வழிமுறையால அதை புரிந்துகொள்வது வந்து ஒண்ணும் கடினமான ஒரு காரியம் கிடையாது.
But people don't understand it because their intelligence is covered by illusion. Please give a seat to this lady.
அந்த அம்மாவுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுங்க. ஆனால் மக்கள் அதை புரிந்துகொள்ள கஷ்டப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய புத்தியானது மாயையால் கவரப்பட்டிருக்கின்றது. அறியாமை.
So the first teaching of Bhagavad Gita is that the body is temporary, but we, the Atma, we are eternal.
பகவத் கீதையோட முதல் போதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உடலானது தற்காலிகமானது, ஆனால் நாம், அதாவது ஆத்மா, அது வந்து நித்தியமானது.
It's a very easy thing to understand.
இதை புரிந்து கொள்வது மிக எளிமையான ஒன்று.
தேஹினோ ஸ்மின்யதா தேஹே கௌமாரங் யௌவனங் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்திஹி. We first of all, we're in a youthful, a baby's body.
முதல்ல நம்ம பிறக்கறச்ச ஒரு குழந்தையோட ரூபத்துல பிறக்கின்றோம்.
Gradually in time that changes to a youthful body.
அதற்கு பிறகு அந்த உடல் ஒரு இளைஞனோட உடலாக மாறுகின்றது.
Gradually that becomes an old person's body.
அதற்கு பிறகு அது ஒரு வயதான நபருடைய உடலாக மாறுகின்றது.
And then there is death.
அதற்கு பிறகு மரணம்.
This death is described with the words dehanta prapti.
இந்த மரணமானது இந்த ஸ்லோகத்தில் தேஹாந்தர பிராப்தி என்று அழைக்கப்படுகின்றது.
Which means attaining a different body.
அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா வேறொரு உடலை அடைவது.
So this principle we can understand very clearly.
இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது மிக எளிமையானது.
We see a child.
நம்ம ஒரு குழந்தையை பார்க்கிறோம்.
The child grows to be a youth.
அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு இளைஞனாக மாறுகிறது.
It's the same person.
ஆனால் அந்த நபர் அதே நபர் தான்.
But the chemicals which make up the body, they've completely changed.
ஆனால் நம்மளுடைய உடலை உருவாக்கக்கூடிய அந்த வேதியியல் விஷயங்கள் அனைத்துமே முழுமையாக மாறுகின்றது.
At every moment, the chemical construction of our body is changing.
ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய உடலில் உடலுடைய வேதியியல் அமைப்பானது மாறுகின்றது.
By inhaling and exhaling, that means new chemicals come into our body and old chemicals go out.
ஒவ்வொரு முறையும் நம்ம மூச்சை இழுத்து விடுறச்சே கூட நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் வெளியே சென்று புதிய வேதியியல் பொருட்கள் உள்ள வருகின்றது.
By eating, we take in chemicals.
சாப்பிடுறச்சே நம்ம வந்து ரசாயனத்தை வந்து உட்கொள்கிறோம்.
By passing stool and urine, by sweating, by shedding skin in flakes, we give out chemicals.
அதே போல மலம் ஜலம் கழிக்கிறச்சே வேர்வையின் மூலமாக நம்மளுடைய உடல்ல இருந்து ரசாயனங்கள் வெளியேறுகின்றன.
So there is an estimation by modern science that if we take a body now and examine all the chemicals, and we come back 7 years later, we'll find that the whole set of chemicals is completely changed.
இப்ப இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானிகளால கண்டறியப்பட்டிருக்கின்றது. இப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வேதியியல் அணுக்களை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு வடிவமைப்பாக செஞ்சோம் அப்படின்னா, 7 வருஷம் கழிச்சு பாக்குறச்சே அந்த வடிவமைப்பானது முழுமையாக மாறுகின்றது.
Yeah, these children shouldn't play. This is not a place for playing. Let the children play at the back. Please keep the children.
குழந்தைங்க யாரும் இங்க வந்து விளையாட கூடாது. இது விளையாடுறதுக்கான இடம் கிடையாது. தயவு செஞ்சு விளையாடணும்னு இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பின்னாடி அமைச்சிருங்க.
So all the basic chemical structure will be the same, but there won't be one molecule or atom in the body that was there 7 years ago.
நம்மளுடைய அடிப்படையான வேதியியல் அமைப்பானது மாறி விடுகின்றது. அது மட்டும் இல்லாமல் 7 வருடம் முன்னாடி நம்ம உடல்ல என்ன ஒரு அணு இருந்ததோ அந்த அணு 7 வருடத்துக்கு பின்னாடி கிடையாது.
So what happens when a child gets to 7 years of age?
எப்ப என்ன ஆகின்றது ஒரு குழந்தை 7 வயது ஆகிற பொழுது?
Does the mother say, well, you're not my child anymore?
இப்ப வந்து முழுமையாக மாறிவிட்ட காரணத்தினால இந்த பையன் என்னுடைய குழந்தை இல்ல அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்களா?
The chemicals that came from my womb, they've all changed, so you're not my child anymore.
என்னுடைய மடியிலிருந்து வந்த அந்த ரசாயன பகுதிகள் அனைத்துமே உன்னுடைய உடல்ல மாறிவிட்டது. இதனால இதுக்கப்புறம் நீ என்னுடைய மகன் கிடையாது அப்படின்னு ஏதாவது தாய் சொல்றாங்களா?
No, the mother and everyone else recognizes that it's the same person.
ஆனால் அந்த தாய் மற்றும் எல்லா நபர்களுமே வந்து கண்டறிகிறார்கள், இந்த நபர் அதே நபர் தான், உருவம் மாறுபட்டு இருந்தாலும் கூட.
You may say, well, it's the mind that stays the same. The mind that someone may propose that it's the mind that it stays the same. It's the mind is the person.
சில நேரத்தில் வந்து மக்கள் வந்து சொல்லலாம், நம்மளுடைய மனம் தான் வந்து அப்படியே இருக்கின்றது அப்படின்ட்டு.
But the mind is changing at every moment.
ஆனால் நம்மளுடைய மனதும் கூட ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கின்றது.
If a 7-year-old has the same consciousness of that of a newly born baby, we say that he's mentally retarded.
ஒரு 7 வயதுள்ள ஒரு சிறுவன் ஒரு குழந்தையை போல மனதுடைய நபராக இருந்தால் அந்த நபரை நாம் வந்து மனோநிலை பாதிக்கப்பட்டவர் என்று வந்து சொல்லுவோம்.
Or if a generally it's hoped that as one gets older one becomes wiser.
பொதுவாக வந்து மக்கள் எண்ணுகிறார்கள், ஒரு நபர் வயது ஆக ஆக அந்த நபரும் வந்து முதிர்ச்சியுடைய நபராக, அதாவது கொஞ்சம் நல்ல புத்தியுடைய நபராக மாறுகின்றார்.
Not buddhi, it's I don't know what do you have for wise, that one's intelligence becomes more mature.
அறிவுள்ள நபராக மாறுகின்றார்.
Yeah. But it's a fact that the mind is changing at every moment.
ஆனால் மனமானது மாறி ஒவ்வொருவருடையும் மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படின்றது உண்மை.
What stays the same? The person is the same, although the mind and the physical structure, they change all the time.
Enada manam maaranalum anda udal maarinalum kuda anda oru vishayam andu maaravale irukkirathu anda vishayam enna.
So the person stays the same.
Anda nabar eppozhudhume maaramal irukkirar.
What is the person?
The
person is the source of consciousness, which is called the Atma. So the Atma stays the same while the mind and body are changing at every moment.
Atma adhe nabaraga irukkirar anal anda udalo alladhu manamo ஒவ்வொருனுடையும் மாறிக்கொண்டே இருக்கின்றது.
So as the body changes from boyhood to youth to old age, the person stays the same.
எப்படி வந்து இந்த ஒரு பிறவியிலே குழந்தையிலிருந்து இளமை பருவத்திற்கு வந்து உடல் மாறுகின்றதோ அப்படி இருந்தாலும் கூட அந்த நபர் அதே நபராக தான் இருக்கின்றார்.
So when the body dies, it doesn't mean that the person dies.
அதே போல உடல் மரணம் அடைறச்சே அந்த நபர் வந்து மரணம் அடைறார் என்று எண்ண கூடாது.
Because the person is not the body.
ஏனென்றால் அந்த நபர் உடல் கிடையாது.
The body is only chemicals.
இந்த உடலானது வெறும் ரசாயன அணுக்கள்.
I am not chemicals, you are not chemicals.
நான் வந்து ரசாயனங்கள் கிடையாது, நீங்களும் ரசாயனங்கள் கிடையாது.
When a man sees his wife, he doesn't think, oh, I'm very happy to see this group of this manifestation of carbon and hydrogen and oxygen and nitrogen, he doesn't say that.
ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வந்து பார்க்கறச்ச ஓ எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைந்திருக்கிறா, அவள் வந்து பல்வேறு வேதியியல் ரசாயன ரூபங்களால வந்து உருவாயிருக்கிறார் அப்படின்னு வந்து பார்க்கறது கிடையாது.
What's the main theme in all the movies, very popular in Tamil Nadu movies?
எல்லா படங்களிலுமே வந்து முக்கிய கதையாக இருப்பது என்ன?
It's so-called love.
அது என்ன அப்படின்னா காதல்.
So you'll see a young man and a young woman on a boat on the river in the moonlight.
நாம் பார்க்கலாம் படத்துல ஒரு இளைஞன் ஒரு இளம் பெண்ணுடன் ஒரு படகுல நதியில நிலாவுடைய வெளிச்சத்துல வந்து உட்கார்ந்திருப்பாங்க.
This never happens in real life, it's only in the movies.
ஆனால் இந்த மாதிரியான விஷயம் வந்து உண்மையான வாழ்க்கையில வந்து நடக்காது, படத்துல மட்டும் தான் நடக்கும்.
Anyway, in the movie, the young man, he doesn't say to the young woman, oh, the carbon and hydrogen is so attractive in your body.
அங்க அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த இளைஞன் அவனுடைய காதலை பார்த்து இவ்வாறு சொல்வது கிடையாது, அதாவது அவங்க உடல்ல இருக்கக்கூடிய ரசாயனங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப கவருகின்றது அப்படின்ட்டு.
So there's something about your nitrogen. It really makes me feel so good. He doesn't say that.
உங்கோடல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படிங்கற ரசாயனம் வந்து என்னை ரொம்ப வசீகரிக்கின்றது அப்படிங்கற வந்து காதலன் வந்து வசனம் பேசுவது கிடையாது.
We're not if you say that this body is so much carbon, hydrogen, nitrogen, oxygen, this, that, well, who will be attracted?
நாம இப்படி சொன்னோம்னு இந்த உடல்ல வந்து கார்பன் ரசாயனம் இருக்கின்றது, நைட்ரோஜன் ரசாயனம் இருக்கின்றது அப்படின்னு வந்து சொன்னோம் அப்படின்னா இதை கண்டு யாரும் வந்து வசீகரிக்கப்படவே கிடையாது.
If we offer a young man, you see this, you can marry this young woman.
நம்ம வந்து ஒரு இளைஞனை பார்த்து சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த இளம் பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று.
Very nice face.
ரொம்ப அழகான முகம் இருக்கின்றது.
And very beautiful figure.
ரொம்ப அழகான உருவம் இருக்கின்றது.
And hair is very nice.
அவங்களுடைய கேசம் ரொம்ப அழகாக இருக்கின்றது.
There's only one problem.
ஆனால் அதுல ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு.
She died yesterday.
அவங்க வந்து நேத்து இறந்துட்டாங்க.
Who will want to marry a dead body?
யார் வந்து இத்தகைய அழகான ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண விரும்புவாங்க?
She's very beautiful. The only problem is she's dead.
அவங்க ரொம்ப அழகா தான் இருக்காங்க, ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படினா அவங்க நேத்து தான் இறந்தாங்க.
Why doesn't anyone want to marry a dead body?
எதனால எந்த ஒரு நபருமே ஒரு பிணத்தை திருமணம் செய்ய விருப்பப்படுவது கிடையாது?
It's the same chemicals as yesterday.
நேத்து அதுல எந்த ரசாயனங்கள் இருந்ததோ அதே ரசாயனம் தான் இப்பயும் இருக்கு.
What's the difference?
என்ன வித்தியாசம்?
The soul has left the body.
அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மா அந்த உடலை விட்டு நீங்கி விட்டது.
And the soul enters another body.
அதற்கு பிறகு அந்த ஆத்மா வேறொரு உடலை ஏற்கின்றது.
According to what we have acted in this life and according to our the desires that we have cultivated, we get another body.
இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வித வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமோ, இத்தகைய எண்ணத்தை வளர்த்திருக்கிறோமோ, அதற்கேற்ப நமக்கு வேறொரு உடல் கிடைக்கிறது.
This is spiritual science.
இதுதான் ஆன்மீக விஞ்ஞானம்.
This is knowledge.
இதுதான் அறிவு, ஞானம்.
This is the greatest asset of this land, which is now called India, although the shastric name is Bharatavarsha.
இந்த ஆன்மீக ஞானம் தான் இந்த பாரத வருஷம், அதாவது இப்ப இந்தியா அழைக்கப்படக்கூடிய பாரத வருஷத்துடைய உண்மையான சொத்தாகும்.
This is India's greatest gift to the world, is spiritual knowledge.
இந்தியாவுடைய மொத்த உலகத்திற்கேயான சிறந்த பரிசானது இந்த ஆன்மீக ஞானம்.
I grew up in this lifetime in England.
நான் இந்த வாழ்க்கையில் இங்கிலாந்து நாட்டில் வந்து வாழ்ந்தேன், வளர்ந்தேன்.
Now if you go to England, due to the mass distribution of Srila Prabhupada's rendition of Bhagavad Gita, everyone at least knows the idea of punarajanma, reincarnation.
இப்ப பார்த்தோம் அப்படினா Srila Prabhupada-ஆல் எழுதப்பட்ட பகவத் கீதையோட நூலினுடைய பிரச்சாரத்தின் காரணத்தால இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட மறுபிறவியை பத்தி நம்புகிறார்கள்.
But when I was growing up, I didn't know anything about it at all.
ஆனால் நான் அங்க வளர்றச்சே அங்க வந்து மறுபிறவியை பத்தி யாருக்குமே எதுவும் தெரியாது, எனக்கும் எதுவும் தெரியாது.
I was just told you have to be a Catholic and then you go to heaven, and if you're a Protestant you go to hell.
அதாவது எனக்கு வந்து சொல்லி கொடுக்கப்பட்டது, நீ வந்து ஒரு கேத்தோலிக் கிறிஸ்தவனாக இருந்தால் நீ வந்து சொர்க்கத்துக்கு போவாய், புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனாக இருந்தா அப்படின்னா நரகத்துக்கு போவாய்.
And if you ask the Protestants, they say the Protestants go to heaven and the Catholics go to hell.
ஆனா நீங்க புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை கேட்டீங்க அப்படினா புரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, கேத்தோலிக்ஸ் வந்து நரகத்துக்கு போவாங்க அப்படினு சொல்வாங்க.
And I couldn't understand it at all.
இது என்னால வந்து புரிந்துகொள்ளவே முடியல. அரபி
didn't seem to make any sense.
இது எந்தவித ஒரு அர்த்தமும் வாய்ந்ததாக எனக்கு தோணவில்லை.
They say God is very kind and loving, but he throws you into hell forever if you're in the wrong church.
அவங்க வந்து சொல்றாங்க கடவுள் வந்து மிகவும் கருணையானவர் அப்படி சொல்றச்சே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம், நீங்க வந்து தவறான ஒரு தேவாலயத்துல போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அவர் உங்களை நிரந்தரமாக நரகத்துக்கு அனுப்பிடுவார்
அப்படின்னு. And those Hindus over in India, I mean, there's no question, they all have to burn in hell forever.
அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுமே வந்து நிரந்தரமாக நரகத்தில் வந்து கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்றாங்க.
I couldn't understand, didn't seem to make any sense to me whatsoever.
இத வந்து என்னால புரிந்துகொள்ளவே முடியல. இந்த வாக்கியங்கள் என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு அர்த்தத்தையுமே ஏற்கவில்லை.
We couldn't say that openly to our teachers, but the doubt was there in my mind.
அது எங்களால நேரடியான முறையில எங்களுக்கு கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்ட சொல்ல முடியல, ஆனா இந்த சந்தேகம் என்னுடைய இதயத்தில்.
So when I came to know about reincarnation, then everything, now I can understand.
ஆனால் எப்பொழுது நான் வந்து மறுபிறவியை பத்தி தெரிந்து கொண்டேனோ அப்பொழுது எனக்கு வந்து ஆறுதலாக இருந்தது. ஓ, இப்ப எனக்கு வந்து
that is not just in one lifetime that everything is judged, but you have many many lifetimes.
வெறும் ஒரு வாழ்க்கையிலே நம்மளுடைய நிலை வந்து கணக்கிடப்படுவது கிடையாது, நமக்கு பல்வேறு வாய்ப்புகள் அளிக்கப்படுவது மறுபிறவியின் மூலமாக.
Even if someone is very very sinful, they'll have to be punished for that in a future life, but there is hope for them. At some point they may become godly.
ஒரு நபர் மிகப்பெரிய பாவியாக இருந்தாலும் கூட அவர் பாவியாக இருப்பதற்காக கண்டிப்பாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார். அப்படி இருந்தும் கூட அவருக்கு நல்லவராக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் கொடுக்கப்படுகின்றது.
God's mercy on us is that he gives us unlimited chances.
கடவுள் நம் மீது இருக்கு காட்டக்கூடிய கருணை என்ன அப்படின்னா, நமக்கு பல்வேறு வாய்ப்புகளை வந்து கொடுக்கிறார்.
That doesn't mean that, okay, so I won't bother in this life, I'll just go on sinning.
அதற்காக நான் இப்படி சொல்லவில்லை, ஓ நிறைய வாய்ப்பு இருக்கா அதனால இந்த வாழ்க்கை முழுக்க நான் வந்து பாவத்தையே செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது.
We should also understand from Bhagavad Gita the nature of this world.
நாம் பகவத்கீதையிலிருந்து இந்த உலகத்துடைய இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும்.
The most prominent symptom of this world is that it is dukhalayam. It is a place of misery.
முக முக்கியமான இந்த உலகத்துடைய இயற்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகமானது துக்காலயம், அதாவது துன்பத்தின் இருப்பிடம்.
So we should utilize this human form of life to do that sadhana by which we get free from birth and death.
இந்த மனித வாழ்க்கையை நாம் இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற துன்ப சுழற்சியிலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறையில் ஈடுபடுத்த வேண்டும்.
But unless we get the knowledge, spiritual knowledge of Bhagavad Gita from Krishna, if we just believe in reincarnation, that will not help us.
வெறுமனே மறுபிறவியை நம்பினால் மட்டும் போதாது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து இந்த ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும்.
For some time in the 1980s, I was based in Thailand.
நான் 1980வது வருஷ அந்த காலகட்டத்தில் வந்து தாய்லாந்து வந்து வசித்து வந்தேன்.
The old name for Thailand was Siam.
தாய்லாந்துடைய பழைய பெயர் வந்து சயாம்.
That is the Puranic name is Shyama, Shyama Desha.
அந்த இடத்துடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Shyama Desham.
Just like Burma is Brahma Desha.
பர்மாவுடைய சாஸ்திர பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம தேசம்.
எனிவே தாய்லாந்து இஸ் எ ப்ரிடாமினன்ட்லி புத்திஸ்ட் கண்ட்ரி.
தாய்லாந்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பொதுவாக பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள்.
பட் இட்ஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்.
அது மட்டும் இல்லாமல் பௌதிகமான புலன் இன்பத்திற்கு அந்த நாடு மிகவும் பிரசித்தி பெற்றது.
பீப்புள் கோ ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் டு என்ஜாய் தெம்செல்ஸ்.
மக்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து அந்த இடத்திற்கு வந்து அனுபவிப்பதற்காக வந்து செல்வார்கள்.
Especially by prostitution.
முக்கியமாக வந்து விபச்சாரத்தின் மூலமாக.
So the most important word in the Thai language is sanuk.
அந்த தாய்லாந்துல இருக்கக்கூடிய மொழியுடைய ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா sanuk.
Sanuk means material happiness.
சனுக் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா பௌதிகமான இன்பம்.
The culture is very much based on how you can be materially happy.
அவங்களுடைய மொத்த கலாச்சாரமே எதை அடிப்படையாக வைத்திருக்கு அப்படினா எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க வந்து பௌதிகமா இன்பமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறந்தது.
Of course that's true all over the world.
இதே போன்று தான் மொத்த உலகமும் இருக்கின்றது.
But it's particularly prominent in Thailand.
அப்படி இருந்தாலும் கூட முக்கியமாக தாய்லாந்து இதற்கு வந்து பெயர் போனது.
Now the people there they eat all kinds of food.
அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவாங்க.
Including snakes and grasshoppers and rats and all kinds of things.
அங்க இருக்கக்கூடிய பாம்பு அப்புறம் வந்து வெட்டுக்கிளி அப்புறம் எலி இது போன்ற விஷயங்களை கூட சாப்பிடுவாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்.
But the most popular food is pork.
ஆனால் மிக பிரசித்தி பெற்ற உணவு அங்க அந்த நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிக்கறி.
So one time I asked one Buddhist, I used to speak Thai language, I forgot it now. I asked that, well, don't you know that by eating pork, you'll have to become a pig in your next life?
எனக்கு அப்ப வந்து தாய் மொழி வந்து தெரிந்திருந்தது. இப்ப நான் அதை மறந்துட்டேன். நான் அங்க ஒரு புத்த சாது கிட்ட பௌத்த சாது கிட்ட வந்து கேட்டேன், உங்களுக்கு தெரியாதா இந்த பன்றியினுடைய இறைச்சியை வந்து சாப்பிடுறதன் மூலியமாக நீங்க வந்து அடுத்த பிறவில பன்றியா வந்து மாற வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு.
And the reply came, yes, yes, yes.
அதற்கு அவர் வந்து பதில் அளித்தார்,
time my car, time my car. It's a female car. Anyway, so she said, yeah. And said, well, doesn't that bother you? I asked her.
நான் உங்ககிட்ட கேட்டேன், இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியலையா?
He said, well, that will also be sanuk.
அவங்க அதுக்கு பதில் அளிச்சாங்க, அதுவும் சனுக்கா தான் இருக்கும், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ஒரு பன்னியா மாறுறது கூட.
One time in America, our Srila Prabhupada was speaking to a group of people and warning them. He said, you're living your life like dogs. You're going to become a dog in your next life.
Srila Prabhupada அமெரிக்கால வந்து ஒரு மக்கள் குழுவாக இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசிக்கொண்டிருந்தார். அப்ப அவங்களை வந்து எச்சரித்தார் இல்ல பிரபுபாதர், நீங்க வந்து நாய்களை போல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இதன் காரணத்தினால நீங்க அடுத்த பிறவில நாயா மாற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார்.
And one man in the audience said, well, what's wrong with being a dog? I don't mind being a dog.
அந்த குழுல இருந்த ஒரு நபர் எழுந்து சொன்னார், நாயமாறுறதுல என்ன கஷ்டம் இருக்கு, எனக்கு நாயமாறுறது விருப்பமா தான் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னார்.
ஸ்ரீல பிரபாத் said, you have my blessing.
ஸ்ரீல பிரபாத் சொன்னார், நீ நாயமாறுறதுக்கு என்னுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள் அப்படின்னு.
What do you say to such a foolish person?
அத்தகைய ஒரு முட்டாளிடம் நம்ம வேற என்ன சொல்ல முடியும்?
They think it's nice to be a pig or a dog.
அந்த நபர்கள் ஒரு பன்றியாகவோ இல்ல நாயாகவோ வந்து பிறவி எடுக்கிறதை வந்து நல்லதுன்னு நினைக்கிறாங்க.
So foolish, it's unbelievable.
ரொம்ப முட்டாள்தனமான ஒரு நிலை.
So this knowledge is required, otherwise, like it or not, we have to continue in the cycle of birth and death.
இந்த ஆன்மீக ஞானமானது நமக்கு அவசியமான ஒரு தேவை. இல்லை என்றால் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கற துன்ப சுழற்சியில வந்து நம்ம நிரந்தரமாக இருக்க வேண்டியிருக்கும்.
Just a few days ago there was probably the most famous person in Tamil Nadu died.
கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே மிகவும் பிரபலமான ஒரு நபர் மரணம் அடைந்தார்.
Where has she gone?
அந்த நபர் இப்ப எங்க போயிட்டாங்க?
Who can say?
யாரால சொல்ல முடியும்?
Someone said Vaikuntha.
யாரோ சொன்னாங்க வைகுண்டம் அப்படின்னு.
There is no politics in Vaikuntha.
வைகுண்டத்துல கண்டிப்பா அரசியல் கிடையாது.
So she wouldn't want to go there because she likes to do politics, so there's no politics.
கண்டிப்பாக அவங்கள அங்க வந்து போக விருப்பப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் செய்யறது விருப்பம், வைகுண்டத்துல அரசியல் கிடையாது.
The post of chief minister is permanently taken up by Narayana.
அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமந்திரி அப்படின்ற பதவியானது நிரந்தரமாக நாராயணனால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது.
So she can't become chief minister there.
அந்த வைகுண்டத்துல வந்து அவங்க வந்து முக்கியமந்திரியாக மாற முடியாது.
If we analyze according to spiritual knowledge, well, I shouldn't say here because people tend to get emotional, but it might not be such a good destination.
நம்ம வந்து ஆன்மீக அறிவை பயன்படுத்தி சொல்லணும் அப்படினா சொல்லலாம் அவங்க என்ன நிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அப்படிங்கறனால அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்காது. அவங்க எங்க சென்றடைந்தாங்க.
What happens is the general tendency is in this world that if someone has performed some pious activities only then they can become get some big position.
பொதுவாக இந்த உலகத்தோட இயல்பு என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா எந்த ஒரு நபர் இந்த வாழ்க்கையில புண்ணிய செயல்களில் ஈடுபடுகின்றனரோ அந்த நபரே வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடைய முடியும்.
But then when they get a big position they misuse that and perform various sinful activities.
அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த பிறகு புண்ணியத்தின் மூலமாக அந்த உயர்ந்த நிலையை பயன்படுத்தி அந்த நபர்கள் மறுபடியும் வந்து பாவங்களில் ஈடுபடுகின்றனர்.
By sinful activities they get a low position in the next life.
இவ்வாறு பாவத்தில் ஈடுபடுவதன் மூலமாக அடுத்த பிறவியில் அவங்க மறுபடியும் வந்து ஒரு கீழ்நிலை பிறவியாக பிறவியடைவாங்க.
When they're suffering and they have no way to come up then they pray to God they become pious.
ரொம்ப துன்பப்படக்கூடிய நிலையில வேற எந்த வழியுமே இல்லாத ஒரு நிலையில அவங்க வந்து கடவுளிடம் வந்து பிரார்த்தனை செய்றாங்க.
Then they can come up in another life.
இவ்வாறு பிரார்த்தனை செய்வதன் மூலமா மறுபடியும் உயர்ந்தே அடைறாங்க.
So they go up down up down up down up down up down like this.
இது போல மேலே கீழே உயர்ந்த பிறவி தாழ்ந்த பிறவி அப்படிங்கறது வந்து மாறிக்கொண்டே இருக்காங்க.
That's why simply being pious is not enough.
வெறும் புண்ணியசாலியாக இருப்பது மட்டும் இந்த வாழ்க்கையில் போதுமானது கிடையாது.
We think I believe in God, I do a little puja every morning.
எனக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, தினசரி காலையில நானும் கொஞ்சம் பூஜை பண்றேன்.
I don't eat meat at home. நான்
என்னுடைய வீட்டுல வந்து மாமிசம் உண்பது கிடையாது.
Only when I'm away and none of my relatives can see me.
இப்போ நான் வந்து வீட்டை விட்டு வெளியில இருக்கின்றனோ மற்ற உறவினர்கள் என்னை வந்து பார்ப்பதில்லை அப்போ மட்டும்தான் மாமிசம் சாப்பிடுறேன்.
But this is this kind of piety will keep us in the cycle of birth and death.
ஆனால் இத்தகைய புண்ணிய செயல்கள் கூட நம்மை வந்து இந்த பிறப்பிறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து காப்பாற்றாது.
Why was Ravana considered very bad?
எதனால் வந்து ராவணன் மிகவும் கெட்ட நபராக கருதப்பட்டார்?
Of course there are some people who think Ravana was very good.
உண்மையில பார்த்தோம் அப்படின்னா சில நபர்கள் இருக்கிறாங்க ராவணனை கூட ரொம்ப நல்லவர்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க.
But at least according to the Ramayana, Ravana is not very good.
குறைந்தபட்சம் ராமாயணத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ராவணன் வந்து ஒரு நல்ல நபர் கிடையாது.
He wanted to enjoy this material world by defying God.
அவர் இந்த பௌதிக உலகத்தை கடவுளுடைய ஆளுமை தன்மையை வந்து மறுத்து அனுபவிக்க முயற்சி செய்தார்.
So there's another class of people who want to enjoy this material world by taking the blessing of God.
இன்னொரு விதமான மக்கள் இருக்கின்றனர். அந்த மக்கள் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க நினைக்கின்றனர்.
Actually the pious people and the impious people, their objective is the same.
இதன்படி பார்க்கறச்ச ஒரு புண்ணியசாலியுடைய நோக்கமும் ஒரு பாவியுடைய நோக்கமும் ஒன்றுதான்.
They want to enjoy this material world.
அவங்க இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க நினைக்கின்றனர்.
That is the great mistake.
அதுதான் மிகப்பெரிய தவறு நாம் செய்யக்கூடிய.
Because this material world is dukhalayam. It is a place of misery.
ஏனென்றால் இந்த பௌதிக உலகமானது துக்காலயம், துன்பம் நிறைந்த இடம்.
Therefore some people they become more intelligent and they stop trying to enjoy this material world.
இதனால சில நபர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கற ஆசை வந்து விடுகிறார்கள்.
But then they think, well, I don't need God.
அப்ப என்ன நினைக்கறாங்க அப்படினா, இதை நான் செய்யறச்ச எனக்கு கடவுளுக்கு என்ன தேவை?
By my own austerities I'll become liberated.
என்னுடைய தனிப்பட்ட தவத்தின் மூலமாக நான் வந்து முக்தி அடைகின்றேன்.
If people pray to God to get some material benefit, I don't want material benefit, so I won't pray to God.
மக்கள் கடவுளிடம் சென்று பௌதிகமான விஷயங்களை வந்து யாசிக்கிறார்கள். எனக்கு பௌதிகமான விஷயங்கள் தேவையில்லை, அப்ப எனக்கு எதற்கு வாழ்க்கையில் கடவுள் தேவை என்று நினைக்கிறார்கள்.
They think I will become God.
அத்தகைய நபர்கள் நினைக்கிறார்கள், நானே வந்து கடவுளாக மாறுவேன் என்று.
So that's another great mistake.
அது இன்னொரு மிகப்பெரிய தவறு.
One mistake is to pray to God for material benefit.
ஒரு தவறு என்ன அப்படினா கடவுளிடமிருந்து பௌதிகமான சுகத்தை யாசிப்பது.
Another mistake is to give up the idea of material enjoyment and to think I will become God.
இன்னொரு தவறு என்ன அப்படினா பௌதிகமான இன்பத்தை வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு நானே கடவுளாக மாறி விடுவேன் என்று எண்ணத்தோடு வாழ்வது.
We hear the pastimes of Krishna.
நாம் வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து கேட்கிறோம்.
When he was a baby he was this putana rakshasi came to kill him, he killed her.
அங்க வந்து பார்த்தீங்க அப்படினா கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கறச்சே putana அப்படிங்கற அரக்கி கிருஷ்ணரை வந்து கொல்றதுக்காக வந்தால் ஆனால் கிருஷ்ணர் அவரை கொன்று விட்டார்.
He was only a baby.
அவர் வந்து ஒரு குழந்தையாக தான் இருந்தார் ஆனால் putana அவரை வந்து கொன்று விட்டார்.
He had never done any austerity.
அவர் வந்து இன்னும் மிகப்பெரிய தவங்களை வந்து செய்யல.
People who do austerities, they do so to try to become detached from this world.
மக்கள் இது போன்ற தவங்களை வந்து செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்திலிருந்து பற்றுதலை வந்து விடக்கூடிய எண்ணத்தை வளர்க்கின்றனர்.
And to conquer over the desires of the mind and the senses to enjoy this world.
மனம் மற்றும் புலன்களுடைய இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கற ஆசையை வந்து வெல்லக்கூடிய எண்ணத்தோடு அவர்கள் தவம் செய்கின்றனர்.
And then they can get some power.
இதன் மூலமாக நான் ஒரு சக்தியை அடைவேன் என்று
நினைக்கின்றனர். Some mystic power, yoga சக்தி.
ஏதாவது ஒரு யோக சக்தியை வந்து அடைவதாக எண்ணுகின்றனர்.
And then they can start to read people's minds.
அந்த சக்தியை யோக சக்தியை பயன்படுத்தி அவங்க வந்து மக்களுடைய மனதை வந்து படிக்கின்றனர்.
Or they can levitate. Levitate means they can fly in the sky.
அவர்கள் வந்து தரையில இருந்து உட்கார்ந்து கொண்டே பறக்கிறத போல வந்து யோக சித்திகள் எல்லாம் வந்து காண்கிறாங்க.
Or they can go for days without eating.
அவங்க வந்து பல நாட்கள் வந்து சாப்பிடாமலே இருந்து சாகசங்கள் எல்லாம் செய்றாங்க.
They get a little yoga shakti and they think I'm God.
அவங்க வந்து இவ்வாறு தவங்களை செய்து ஒரு சின்ன கொஞ்சமோல யோக சக்தியை பெற்றுவிட்டு அவர்கள் தன்னை வந்து கடவுளாக நினைக்கின்றனர்.
To us it seems some very great power, but it's only a little fragment of the power of the actual God.
நம்ம அத்தகைய அமானுஷமான செயல்களை பார்த்து நினைக்கின்றோம், ஓ இந்த நபர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நபர் அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலே கடவுளோட ஒப்பிடுறச்ச அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அற்பமானது.
So the people who are trying to get free from the maya of enjoying this world, they just get into another kind of maya of thinking they're God.
இவரே இந்த உலகத்தில் பௌதிக இன்பம் மாயை என்று நினைத்து அதை வந்து விடக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் தானே கடவுளாக மாறி விடுவேன் என்ற மாயையில் மறுபடியும்
மாட்டிக்கொள்கிறார்கள். So what's the way out of this tangle? If you try to get out of maya, you get into another kind of maya.
இப்போ இத்தகைய ஒரு சிக்கல்ல இருந்து வெளிவதற்கான வழிமுறை தான் என்ன? ஒரு மாயிலிருந்து வெளிவர முயற்சி செய்தால் இன்னொரு மாயையில போய் மாட்டிக்கிறோம்.
The answer is there again in Bhagavad Gita.
இதற்கான பதிலும் மறுபடியும் பகவத்கீதையிலே கொடுக்கப்பட்டிருக்கு.
தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ யே ப்ரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. Krishna says this, he says this maya, it's my shakti, so it's very difficult to get free from.
Krishna vandu solgindar and slogathil inda maya anadu ennudaiya shakti idai vandu velvadu abindrathu romba kadinamana oru karyam.
But one who surrenders to me, Krishna says, can cross beyond this.
Anal evaro oruvar eniyam saranadigiraro adhavu Krishna idam saranadigindraro andha nabar elimeyaga inda maya kaandri sendru vidalam.
So what is this maya actually?
The maya abrina enna unmaiyile,
what is the basis, why are we suffering in this material world?
Idarkana adipada enna, edanal inda bhaudhika ulagathil nam thunbam adaigindrom.
Everyone wants to be happy.
Ella nabargalume sandoshamaga iruka virupapadrargal.
Is it not a fact?
Unmaiya illaya? Ella nabargalume sandoshamaga iruka virupapadringalaya?
Does anyone want to be unhappy?
Inga yaravadu vandu dukkamaga iruka virupapadakuri nabargal irukkeengala?
Any volunteers to be unhappy?
யாராவது வந்து முன்வர விருப்பப்படுறீங்களா சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு?
If we say that we'll special 2-week holiday, we'll offer you a special 2-week holiday.
அப்படி வந்து நான் வந்து துன்பகரமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு விசேஷமான 2 வார விடுமுறை அளிக்கிறோம் உங்களுக்கு.
In torture cell.
எதில அப்படின்னா உங்களை வந்து சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு அறையில சிறையில்.
And we start the day with whipping you with leather thongs.
முதல் நாள் உங்களை எப்படி வந்து துன்பப்படுத்தும் அப்படின்னா மிகப்பெரிய சாட்டையால உங்களை அடிச்சு வந்து துன்பப்படுத்தும்.
Then we'll give you some electric shocks.
அடுத்த நாள் வந்து கொஞ்சம் மின்சாரத்தை உங்க உடல்ல பாய்ச்சி உங்களுக்கு துன்பம் அளிக்கும்.
Then we'll stick some needles.
அதற்கு பிறகு உங்களுடைய உடல்ல வந்து கொஞ்சம் ஊசியை வந்து குத்துறோம்.
Will anyone agree? Yes, yes, sounds like a very good idea. No one will agree.
யாராவது வந்து இத்தகைய ஒரு விஷயத்துக்கு வந்து ஏற்க வந்து தயாரா இருக்கீங்களா?
We all
நல்ல விஷயம் அப்படிங்கற.
We all want to be happy.
யாருமே ஏற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விருப்பப்படுறோம்.
People who understand that there's no real happiness in this material world, they try to get happy by avoiding the so-called happiness.
இந்த பௌதிக உலகத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்ற விஷயத்தை உணர்ந்த நபர்கள் இந்த சந்தோஷம் இல்லாத விஷயங்களை தவிர்ப்பதன் மூலமாக சந்தோஷம் அடைகின்றனர்.
The real source of happiness is spiritual.
உண்மையான சந்தோஷத்திற்கான மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆன்மீகம் தான்.
We are spiritual living beings.
நாம் அனைவருமே ஆன்மீக ஆத்மாக்கள்.
We are not chemicals.
நாம் வந்து ஒரு ரசாயனங்கள் கிடையாது.
We cannot enjoy the chemicals of this world because we are not chemicals.
நாம் ரசாயனம் இல்லாத காரணத்தால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரசாயனங்களை நம்மால் அனுபவிக்க முடியாது.
We have to come to the platform of spirit.
நாம் வந்து ஆன்ம தலத்திற்கு வர வேண்டும்.
We have to understand that God, Krishna, is the supreme spirit.
நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து முழுமுதல் கடவுள் அப்படிங்கிறது.
Our real happiness lies in him.
நம்மளுடைய உண்மையான சந்தோஷமானது அவரை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கறதை புரிந்துகொள்ள வேண்டும்.
Simply to try to get free from maya without recognizing Krishna is not actually spiritual.
வெறும் மாயையிலிருந்து வெளிவர மட்டும் முயற்சி செய்தோம் அப்படினா அது வந்து உண்மையான ஆன்மீகம் கிடையாது.
Our real relationship is with Krishna.
நம்மளுடைய உண்மையான உறவானது கிருஷ்ணருடன் இருக்கின்றது.
If we develop that relationship, then we become situated on the spiritual platform.
அந்த உறவை கிருஷ்ணருடன் அந்த உறவை வளர்த்தோம் என்றால் நாம் ஆன்மீகமான தளத்தில் இருக்கின்றோம்.
That is called bhakti.
அத்தகைய தளம் தான் பக்தி என்று அழைக்கப்படுகிறது.
And this is open to everyone.
இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று.
Because everyone has a natural relationship with Krishna.
ஏனென்றால் எல்லா நபர் ஒவ்வொரு நபருக்குமே வந்து கிருஷ்ணருடன் இயற்கையான உறவு அப்படின்ற ஒண்ணு இருக்கு.
This knowledge is the greatest wealth of India.
இந்த ஆன்மீக ஞானம் தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான சொத்து.
But it doesn't belong only to India.
ஆனால் இந்த சொத்தானது வெறும் இந்தியாவுக்கு மட்டும் உரித்தானது கிடையாது.
People who are somewhat developed spiritually, they mostly take birth in India by the arrangement of Krishna.
கொஞ்சமாவது ஆன்மீகத்தில் வளர்ச்சி உள்ள நபர்கள் கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின் காரணத்தினால இந்த இந்தியாவில் வந்து பிறப்பெடுக்கின்றனர்.
But by the arrangement of Krishna, people who are somewhat developed spiritually, they can take birth any place in the world.
Krishna-udaya inda erpaadin moolamaga aanmeega ariyulla navargal endha edathil venalum piravedukalam.
But at least this culture is here of respecting Bhagavad Gita.
Anal inga irukkakoodiya inda kalaacharamaanadhu adhaavad Bhagavad Gita-ye madikkanum appadina kalaacharam.
But one should not just respect that, one should learn.
Verum Bhagavad Gita-ye vandu madithal mattum poladhu, adai vandu karka vendum.
What are the teachings of Gita?
Gita-oda bodhanaigal enna?
Bhagavad Gita is the essence of all Vedic knowledge.
Bhagavad Gita ella Veda arivinudaiya saaramsam.
And in more detail is given in Srimad Bhagavatam.
Idu samadhamana aalamana vishayangal Srimad Bhagavatam abindra nulla kurukapattirukku.
The message of Bhagavad Gita is summarized by Lord Krishna in one line of Bhagavad Gita.
Bhagavad Gita-oda motta செய்தியானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால வெறும் ஒரே வரையில பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கின்றது.
வைதைஷ்ட சர்வேரஹம் ஏவ வேத்யஹ. All the knowledge of the Vedas is meant ultimately for understanding Krishna.
இந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எல்லா ஞானங்களுமே இறுதியில கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காக தான்.
It's not difficult to understand Krishna.
கிருஷ்ணரை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினமான காரியம் கிடையாது.
And it's very difficult to understand Krishna.
அதே நேரத்தில் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது அப்படின்றது கடினமான ஒரு காரியம்.
It's very easy to understand Krishna because we have a natural eternal relationship with Krishna.
கிருஷ்ணரை புரிந்து கொள்வது அப்படின்றது நமக்கு எளிமையானது, ஏனென்றால் இயற்கையாகவே நமக்கு கிருஷ்ணரிடம் ஒரு உறவு இருக்கின்றது.
But it's difficult to understand Krishna because Krishna is so much greater than us.
ஆனால் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம், ஏனென்றால் அவர் வந்து நம்மை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்.
But he kindly makes himself available to us by the process of bhakti yoga.
ஆனால் அவர் அவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் கூட நமக்காக வருகின்றார் இந்த பக்தி யோகம் அப்படின்ற வழிமுறையின் மூலமாக.
And anyone can take to this.
இதை எந்த ஒரு நபர் வேணும்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம்.
It doesn't matter if one is even sinful, if he agrees to take up bhakti yoga, immediately becomes the most pious person.
ஒரு நபர் மிகப்பெரிய பாவியாக இருந்தாலும் கூட இந்த பகவத்கீதையை நான் ஏற்க வேண்டும் அப்படின்ற எண்ணமுடைய நபராக மாறிவிட்டார் அப்படின்னா உடனடியாக அவர் மிக புண்ணியசாலியாக மாறுகிறார்.
On the other hand, if someone is a great pandit or brahmana but he doesn't take to bhakti, then what is the use of being a big pandit?
அதற்கு மாறாக ஒரு நபர் மிகப்பெரிய பண்டிதராகவோ இல்ல பிராமணராகவோ இருந்து அவர் வந்து பக்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த பாண்டித்துவத்தால என்ன?
It doesn't help him or anyone else. So everyone can and should take to this bhakti yoga for the best use of their human life.
Ellana avargale thangalude vaazhkaiyil inda bhakti yogathai payirchi seiya mudiyum kandippaga payirchi seiya vendum idhu dhaan nammude vaazhkaiyoda unmayana prayojanam.
And it's a very simple process.
Idhai seivathu abindrathu miga elimeyana oru valimurai
and a very pleasing process.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நமக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு வழிமுறை.
We immediately feel very happy when we take to Krishna consciousness.
இந்த கிருஷ்ண உணர்வை நாம் ஏற்கறச்சே மிகவும் சந்தோஷமான நபராக மாறுகின்றோம் உடனடியாக.
Basically we have to chant the holy names of Krishna.
அடிப்படையாக பகவானுடைய இந்த நாமத்தை கிருஷ்ணருடைய இந்த நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும்.
And make Krishna the focus of our life.
நம்மளோட வாழ்க்கையோட லட்சியமாக கிருஷ்ணரை வந்து
everything we do we should do for the pleasure of Krishna.
நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறோமோ அதை வந்து கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்ய வேண்டும்.
And immediately Krishna reciprocates.
இவ்வாறு செய்யறச்ச உடனடியாக கிருஷ்ணர் வந்து நமக்கு வந்து பதில் அளிக்கின்றார்.
Generally people think you approach God and then God gives you some money.
பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்க நீங்க வந்து கடவுளை அணுகுங்கள் கடவுள் உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பார்.
That is a misunderstanding.
இது வந்து ஒரு தவறான விஷயம்.
God can give you unlimited money.
கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏராளமான செல்வத்தை கொடுக்கலாம்.
But even if you have unlimited money that won't make you happy.
ஆனால் ஏராளமான செல்வம் இருந்தாலும் அந்த நபர் வந்து சந்தோஷமாக மாற முடியாது.
Who are the richest people in India?
இந்தியாவிலே வந்து மிக பெரிய செல்வந்தர்கள் யார்?
Difficult to say because probably the richest people have their money in Switzerland.
சொல்றது கொஞ்சம் கஷ்டம், ஏனென்றால் மிகப்பெரிய செல்வந்தர்களா தன்னுடைய பணத்தை வந்து சுவிட்சர்லாந்துல வந்து
But we know the names of Ambani and Birla and Hinduja, these are Tata, these are big names. Then in Bangalore there's that Premji, what's his name? Premji Aziz or Azad or something. And Narayan Murthy. And in this area there's that TV Sundaram. But his company is going on, no?
In the area on the part of TV Sundaram Abdina.
So they're the wealthy people. Are they the most happy people? Not necessarily. In the course of my traveling here and there, I meet very rich people, very poor people. These are all temporary things. The rich man of today may be the poor man of tomorrow and vice versa. Someone who's rich in this life, most probably they won't be rich in the next life.
பொதுவாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த வாழ்க்கையில வந்து கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டாங்க.
But who is actually happy is the person who has given their life to Krishna.
ஆனால் உண்மையிலே எந்த ஒரு நபர் சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னா எந்த நபர் தங்களுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக அர்ப்பணித்திருக்கிறார்களோ அந்த நபர்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறார்கள்.
Whatever you're doing, you take up Krishna consciousness. What's the main economic basis of this town? It's a farming area, is it?
Vyavasa.
It's business. It's a market town. Yeah, Vyavasa. That means business in Sanskrit. But it's a market town like that. The farmers come here, they sell their produce, and it's not just a village, is it then? Most of the people here, they go out to the fields and work, is it? Gold, like that. So if you're a goldsmith, while you're doing your work, you chant Hare Krishna.
அப்படி நீங்க வந்து ஒரு பொற்கொள்ளராக இருந்தால் நீங்க அங்க தங்கத்தை வந்து டக் டக்னு அடிக்கிறச்ச கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் செய்யுங்க.
If you're a farmer, you go in the field and you sing Hare Krishna as you're plowing the field.
அப்படி நீங்க விவசாயியாக இருந்தீங்கன்னா விவசாயம் செய்யறச்ச உழுறச்ச
விவசாயம் is farming in Tamil.
கிருஷ்ணருடைய நாமத்தை வந்து பாடிக்கொண்டே வந்து விவசாயம் செய்யுங்க.
Our words get changed. It means business in Sanskrit. Or just activity, some activity. If you're a housewife, while you're cooking, you chant Hare
Krishna.
Stane Sita. Whatever situation in, you remain in that situation and chant Hare Krishna.
நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அதே நிலையில இருந்து கொண்டு ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்யுங்கள்.
And you'll simply you make this beginning and gradually you'll become great devotee of Krishna.
இந்த எளிமையான வழிமுறையின் மூலம் ஆரம்பித்து படிப்படியாக மிகப்பெரிய பக்தர்களாக மாறுவீர்கள்.
So, Hare Krishna, is there any question?
ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
ஹரே கிருஷ்ணா, questions கேள்வி இருந்தா கேளுங்க. மைக் உங்களுக்கு வரும், மைக் கேள்வி இருக்கிறவங்க வந்து கை தூக்கும்.
ஹலோ.
இந்த இயக்கத்துல பிரம்மச்சாரியம் சொல்றீங்கள, அதை பத்தி நீ விளக்கமா சொல்லுங்க.
What's the question?
He's saying that in your distribution, you are speaking about Brahmacharya. Can you explain more on it?
If you want to know more about it, about Brahmacharya, I written a book about it, a whole book.
அப்படி உங்களுக்கு பிரம்மச்சாரியத்தை பத்தி ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா நான் அதை பத்தியே ஒரு தனிப்பட்ட ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன்.
It's not only for renunciants.
அது வந்து வெறும் துறவிகளுக்கானது மட்டும் கிடையாது.
Because in grihastha life also, if one is to make spiritual advancement, he has to control the senses.
ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையில கூட ஒரு நபர் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அந்த நபர் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும்.
You can't be a விஷயி, வியபிச்சாரி and at the same time be a ரிஷி.
ஒரு நபர் புலனின்பவாதியாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் ஒரு ரிஷியாக வந்து வாழ முடியாது.
But this topic is actually very important in the modern age.
ஆனால் இந்த செய்தியானது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு.
Because everyone's consciousness is being spoiled by sexual thoughts.
ஏனென்றால் இந்த பாலியல் விஷயங்களால எல்லாருடைய மனதுமே வந்து கலங்கப்படுத்தப்படுகின்றது.
That male and female interaction, that is part of human life, but that is a private matter between husband and wife.
ஆண் பெண் சம்பந்தம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். ஆனால் அது வந்து கணவன் மனைவிக்கு உட்பட்டது.
But then you find TV, cinema, internet, advertisements, everywhere they're showing.
ஆனால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிவியில சினிமால அங்கங்க இருக்கக்கூடிய விளம்பர பலகைகள்ல எல்லா இடத்துலயுமே இந்த விஷயங்களை தான் வந்து காமிக்கிறாங்க.
Everywhere they're advertising this beautiful women and all this.
எல்லா இடத்துலயுமே வந்து அழகான பெண்களை வந்து போட்டு இது போன்ற விளம்பரங்கள் செய்யறாங்க.
In this way the consciousness becomes polluted.
இந்த விதத்தில் நம்மளுடைய உணர்வானது கலங்கப்படுத்தப்படுகின்றது.
So one has to control the mind and senses if one is going to become spiritually advanced.
ஒரு நபர் ஆன்மீகத்தில் முன்னேற விரும்பப்பட்டால் அவர் தன்னுடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும்.
This practice of brahmacharya is essential for anyone who's serious about spiritual practice, whether they're married or not married.
இந்த பிரம்மச்சாரியம் அப்படிங்கிறது எந்த ஒரு நபர் ஆன்மீகத்தில் முன்னேற விருப்பப்படுகின்றனோ அந்த நபருக்கு கண்டிப்பான ஒரு விஷயம். அவர் வந்து கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவராக இருந்தாலும் சரி,
brahmachari then how can he have any children?
நம்ம வந்து கேட்கலாம், ஒரு கிரகஸ்தன் வந்து பிரம்மச்சாரியாக, அதாவது ஒரு குடும்பஸ்தர் வந்து பிரம்மச்சாரியாக இருந்தால் அப்படின்னா அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு?
That means that he can have children but he doesn't, he engages in that activity only for having children.
அதோட அர்த்தம் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா அவர் இந்த குடும்ப சம்பந்தத்தில் வெறும் குழந்தையை பெறுவதற்காக மட்டும் தான் ஈடுபடுவார்.
As it said in English, for procreation not for recreation.
ஆங்கிலத்துல வந்து ஒரு பழமொழி இருக்கின்றது, வெறும் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் தான் ஒருத்தர் வந்து இந்த இல்லற சுகத்தில் ஈடுபட வேண்டுமே தவிர தன்னுடைய சொந்த சந்தோஷத்துக்காக இதில் ஈடுபட கூடாது.
So it's a very important topic. Thank you for raising that topic.
இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை வந்து கேட்டதற்காக ரொம்ப நன்றி.
And for more information you can see there's a whole book and that book is there for ladies can read it also.
இந்த புத்தகம் அங்கே இருக்கு. இதை சம்பந்தமாக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம்.
Yeah, any other question please?
வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
Hare Krishna.
Hare Krishna.
First of all, very welcome to you.
Thank you.
I am very proud of you.
Hare
Krishna. I am speaking in Tamil.
Yeah, please say Tamil.
நாங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. நெருக்கத்திய கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றிருக்கிற அந்த காலகட்டத்தில் எங்கள் கலாச்சாரத்தை நோக்கி நீங்கள் வந்து எங்களுக்கு கற்றுச்சு கொடுக்குறத ரொம்ப நன்றி.
I understood Ramba Nandri. I didn't understand the rest.
He's saying that we are following your culture. We are trying to follow your culture, means Western
yeah,
culture.
Yeah, yeah, yeah.
And, but you are teaching us our culture and we are very happy and we are
thankful. Hare Krishna.
Hare Krishna.
It's all the mercy of Krishna.
இது வந்து கிருஷ்ணருடைய கருணை இதற்கு காரணம்.
Which I have received and so many people from all over the world have received. By the grace of Srila Prabhupada.
Inda karunai anadu enarku enakku mattum illai merkathiya naalgalla palarku Srila Prabhupada rude karunai naala kidaithathu.
From India have come so many great saintly people. I request you to become acquainted with the activities and teachings of Srila
Prabhupada.
We are all grateful to him.
வேதங்களுக்கு முந்தையாவது உபனிஷத்துன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேதங்களுக்கு முந்தையது உபனிஷத்துன்னு உபனிஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வகையில் ஒரு உபனிஷம் வந்து ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி படிச்சிருக்கிறேன்.
விப்ரம் பகுதா வதந்தி
ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி
விப்ரா பகுதா வதந்தி. The truth is one, but the vipras, they say in many ways.
உண்மையானது ஒன்றுதான், ஆனால் பிராமணர்கள் அதை பலவிதமாக கூறுகின்றனர்.
அப்படி எனும்போது எந்த நிலையில் நாம் இறைவனை வழிபட்டாலும் அது சத்தியமான அந்த ஒன்றை வழிபட்டால்தானே இருக்க முடியும். இறை கிருஷ்ணர் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு கடவுளை நாம் அது அவரை மட்டும் வழிபட வேண்டும் கூற காரணம் என்ன?
If you worship that supreme truth, we may attain that position. Why we have to particularly worship Lord Krishna to attain that position?
Yeah.
There are many paths, so why should we worship only Krishna? When all paths lead to the supreme truth, why should we worship only Krishna?
The quote that you gave doesn't say that all the different paths, they all lead to the same goal.
நீங்க சொன்ன அந்த மேற்கோள் ஆனது எல்லா வழிமுறைகளுமே அந்த பரமசத்தியத்தை அடையுது அப்படிங்கிறது சொல்லவில்லை.
There is one truth, different people discuss in different ways.
அந்த சத்தியம் ஒன்றுதான், ஆனால் பல மக்கள் அதை பலவிதமாக வந்து விவரிக்கின்றனர்.
It doesn't mean that everyone has the same level of understanding.
அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா நபர்களுமே அந்த விஷயத்தை ஒரே நிலையில புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
There is sat, you mentioned the word sat. There is also asat.
நீங்க வந்து சத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றீங்க.
And about asat also people are talking.
அது போல அசத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அசத்தை, அதாவது அதை பற்றி மக்கள் பேசுகின்றனர்.
So first we should ascertain what is sat.
முதல்ல சத் அப்படினா என்ன அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
It doesn't mean that because many people are talking that what everyone says is correct.
பல நபர்கள் ஒரு விஷயத்தை பத்தி ஒரே மாதிரி பேசுகின்றனர் அப்படிங்கற காரணத்துக்காக அந்த விஷயம் சரி அப்படினு சொல்ல முடியாது.
In Bhagavad Gita Lord Krishna says yanti deva vrata devan, those who worship the devas they go to Krishna.
Bhagavad Gita il Krishna solgindrar தேவர்களை வழிபடக்கூடிய நபர்கள் தேவர்களிடம் சிறு தெய்வங்களிடம் செல்கின்றனர்.
பித்ரீன் யாந்தி பித்ரிவ்ரதாஹ, those who worship the pitris they go to the pitris.
யாரெல்லாம் மூதாதையர்களை வழிபடுகின்றனோ அவர் மூதாதையர்களை அடைகின்றனர்.
பூதானி யேன பூதேஜா, those who worship ghosts they become ghosts.
பேய்களை வழிபடக்கூடிய நபர்கள் பேய்களாக மாறுகின்றனர்.
மத்யாஜினோ பியாந்தி மாம், those who worship me they go to me.
ஆனால் யாரொருவர் என்னை வழிபடுகின்றனரோ, அதாவது கிருஷ்ணரை வழிபடுகின்றனரோ, அவர் கிருஷ்ணரை அடைகின்றனர்.
So it's not that all paths lead to the same goal.
எல்லா வழிமுறையுமே ஒரே லட்சியத்தை அடைவது கிடையாது.
This is commonly taught in Hinduism, but it's not in Shastra.
இது பொதுவாக இந்த இந்து தர்மத்தில் வந்து போதிக்கப்படுகின்றது, ஆனால் இது வந்து சாஸ்திரத்தில் கிடையாது.
This is a modern idea.
இது வந்து ஒரு நவீன எண்ணம். இது
And it was introduced by one person known as Ramakrishna from Calcutta.
Inda ena seidhi anadu Ramakrishna abindra oru nabar Calcutta la irundhu varakudi avarala vandu bodhikapattathu.
But it's not shastra.
Anal idu vandu shastram kedaiyadu.
Why do we emphasize Krishna?
Edanal naam vandu Krishnai vandu valiyuruthukindrom avarai mattum valipada solli.
Because vaidaishya sarvaham eva vedyah, in Bhagavad Gita Lord Krishna says all the Vedas are meant for knowing me.
ஏனென்றால் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கின்றார், எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே என்று.
So people they may speak about the truth in different ways.
மக்கள் அந்த சத்தியத்தை பற்றி பல்வேறு விதத்தில் பேசலாம்.
There are three basic categories of understanding the truth.
அந்த சத்தியத்தை உணரக்கூடிய நிலையானது மூன்று நிலையாக வந்து சொல்லப்படுகின்றது.
That word comes in that ஸ்லோகம். Vadanti. So that word is explained how this Satyameka Vipraha Bahuda Vadanti. This is explained in Srimad Bhagavatam.
In the Slohamana Srimad Bhagavatam.
Vadanti tat tatva vidas tatvam yajnanam advayam brahmeti paramatmeti bhagavan iti shabyate. That truth is advayam, that is one, not two, advayam.
And the satyamanadu ondru dhaan, adu vandu irandu kadaiyadu.
But it is spoken of by different people who have different perceptions of that truth.
Anal andha oru satyamanadu பல்வேறு நபர்கள் பல்வேறு தங்களுடைய நிலையில இருந்து அதை வந்து விவரிக்கிறச்ச பல்வேறு நிலையில வந்து விவரிக்கின்றனர்.
They're all tatvavit. They all know the truth.
அவர்கள் அனைவருமே இந்த சத்தியத்தை உணர்ந்திருக்கின்றனர்.
But they don't know it in the same way.
ஆனால் அவர்கள் அனைவருமே ஒரே நிலையில் இதை புரிந்து கொள்ளவில்லை.
Some people see the ultimate truth as impersonal Brahman.
சில நபர்கள் அந்த பரம சத்தியத்தை ஒரு அருவமாக வந்து கருதுகின்றனர்.
Some see the ultimate truth as the Paramatma, God manifested in this world.
சில நபர்கள் அவரை அந்த பரம சத்தியத்தை பரமாத்மாவாக இந்த உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய பரமாத்மாவாக உணர்கின்றனர்.
And others know him as Bhagavan, the Supreme Personality of Godhead.
சில நபர்கள் அவரை பகவானாக முழுமுதற் கடவுளாக உணர்கின்றனர்.
Now they're all correct.
You know, in the moonu nilayume vandu saridhan.
But some are more correct than others.
Anal indha moonu nilayilum kuda sila nilaigal matta nilaigalai kaattum adhigamaga vandu sariyaga irukkindrathu.
They have more understanding.
Avargal vandu indha vishayam innum aalamaga unandirukkindrathu.
Just like someone may say Narendra Modi is the Prime Minister of India. It's true.
சிலநேரத்தில் வந்து சொல்லலாம் நரேந்திர மோடி தான் இந்தியாவுடைய பிரதம மந்திரி என்று.
But they don't know. They don't know anything more than that.
ஆனால் அந்த மக்களுக்கு நரேந்திர மோடியை பற்றி வேற எதுவும் தெரியாது.
Someone else may study the news every day and have more information.
சில நபர்கள் தினசரி செய்தித்தாளை படித்து அவரை பற்றி இன்னும் அதிகமான செய்தியை வந்து பெற்றிருக்கலாம்.
How he's ministering, how he works through the party channels and the government channels.
அவர் எப்படி வந்து அவருடைய அரசாங்கத்தை நடத்துகிறார், எவ்வாறு தன்னுடைய அமைச்சர்களை வழி நடத்துகிறார், இது போன்ற விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ளலாம்.
And someone knows him personally.
இன்னும் சில நபர்கள் இருப்பார்கள், அந்த நபர்கள் அவரை தனிப்பட்ட முறையில் நேரடியாக தெரிந்த நபர்கள் இருப்பார்கள்.
So Brahman realization means to have some general idea there's some prime minister or general idea that there's God, but no specific idea.
அதாவது இந்த அருவ பிரம்மனை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலையானது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், ஆனா ஒரு தனிப்பட்ட நபர் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு.
Paramatma realization means to have some theoretical knowledge.
பரமாத்மாவை உணர்தல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதை பற்றி வந்து தெரிந்திருக்கக்கூடிய.
Of how God works in this world.
எப்படி இந்த கடவுள் இந்த உலகத்தில் வாழ்கின்றார், எப்படி இந்த உலகத்தை வந்து நடத்துகின்றார்.
And Bhagavan realization means to have our actual relationship, personal relationship with the Supreme Lord.
அந்த பகவான் அப்படிங்கற அந்த உணர்வானது அவரிடம் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒரு நண்பராக, ஒரு உறவு உள்ள நபராக, அவரை பற்றி புரிந்து கொள்ள நபராக இருப்பது.
As to who is Bhagavan,
பகவான் யார் அப்படிங்கற கேள்வி வரச்ச,
that is clear from Bhagavad Gita, from Srimad Bhagavatam, from all the shastras. Krishna is Bhagavan.
அது வந்து பகவத்கீதை, பாகவதம் மற்றும் எல்லா சாஸ்திரங்களில் இருந்தும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது கிருஷ்ணர் தான் கடவுள் என்று.
So it's a very good question.
இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி.
To answer it fully would take a lot of time.
அதை வந்து முழுமையாக பதில், இந்த கேள்விக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும்.
You please study these books.
நீங்க தயவு செய்து இந்த புத்தகங்களை படிங்க.
Your questions will be all answered by reading these books.
உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்வியுமே இந்த புத்தகங்களை படிப்பதன் மூலமாக பதில் கிடைத்துவிடும்.
Does anyone else have questions first? Because we should give opportunity to others also. If you want to discuss in more detail, you can meet with our devotees, just like Ved Narayan is here.
இன்னும் வந்து நீங்க ஆழமாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க
அப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன்
கேளுங்க. இன்னும் இது சம்பந்தமாக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்க நம்ம பக்தர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வேதநாராயண் பிரபு இருக்கிறார், அவரை சந்தித்து நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
I'm only here for a short time, but he's here.
நான் இங்க வெறும் குறுகிய காலத்திற்கு தான் இருக்கிறேன், ஆனால் அவர் இங்க தான் இருக்கிறார்.
So you can speak with him in more detail at okay. your leisure.
உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்கின்றதோ அப்ப இன்னும் அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
பகவான் வந்து எத்தனையோ அவதாரங்கள் இருக்காரு, ஆனா நம்ம வந்து பாடுற இந்த கிருஷ்ண இந்த வரிகள்ல வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமர் மட்டும் சேர்த்து படிக்கிறோமே, மற்ற அவதாரங்கள் ஒன்றும் அது சேர்க்கலையே அப்படின்னு.
She's asking that Lord has taken a lot of incarnations, but why in this mantra which we sang, we are just focusing on Krishna and Rama?
Yeah. Krishna is the fountainhead of all incarnations.
Krishna dhan ella avatarangalukkum moola avatariyaga irukkirar.
Krishna means the reservoir of all pleasure, most attractive, all attractive.
கிருஷ்ணர் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் தான் வந்து மிகவும் எல்லாவற்றையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு நபர், இன்பத்தின் இருப்பிடம்.
When we say Krishna, then all others are included.
நம்ம கிருஷ்ணா அப்படின்னு சொல்றச்ச மத்த எல்லா அவதாரங்களுடைய பெயருமே இதனுள்ள அடங்கி இருக்கின்றது.
மத்ஸ்ய குருமா வராஹா நரசிம்ஹ வாமன they're all included.
இந்த அவதாரங்கள் எல்லாமே வந்து இந்த கிருஷ்ணா அப்படின்ற நாமத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்றது.
If you like, you can chant the whole Vishnu Sahasranama.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க மொத்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்தையும் ஜபம் செய்யலாம்.
But if you chant Hare Krishna, the mantra, the whole Vishnu Sahasranama is included.
ஆனால் நீங்க இந்த வெறும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒரு முறை சொன்னால் கூட அதுல வந்து மொத்த விஷ்ணு சஹஸ்ர நாமமே அடங்கி இருக்கின்றது.
So we're not against that. In fact, I'm giving a series of lectures on Vishnu Sahasranama.
உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மீது நான் வந்து ஒரு தொடர் உபன்யாசம் வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன்.
This morning I spoke on name, what was it, 511? 511? Jaya. Jaya.
இன்னைக்கு காலையில கூட வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்திலிருந்து நான் உபன்யாசம் அளித்தேன். விஷ்ணு சகஸ்ர நாமத்துடைய 511வது பெயர் அந்த பெயர்.
So it's very nice if you are attracted to Ram, Narsimha, Varaha, Kurma. Very good.
இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்க எல்லா அவதாரங்கள் அதாவது ராமர் நரசிம்மர் வராகர் எல்லாமேலயும் உங்களுக்கு கவர் செய்திருக்கிறது.
கிருஷ்ணா especially has many loving pastimes.
ஆனா முக்கியமாக கிருஷ்ணர் அப்படின்னு வந்து பாக்குறச்ச அவர் இதுல வந்து ரொம்ப அன்பு பக்தி உள்ள லீலைகள் நிறைய இருக்கு.
There are four very special attractive features of Krishna.
கிருஷ்ணருக்கிட்ட வந்து முக்கியமாக நான்கு கவர்ச்சிகரமான குணங்கள் இருக்கின்றது.
He plays his flute very nicely.
அவர் தன்னுடைய புல்லாங்குழல்ல ரொம்ப இனிமையாக வாசிப்பார்.
Varaha Dev doesn't have a flute.
ஆனால் வராகர்கிட்ட வந்து புல்லாங்குழல் கிடையாது.
Godanda Ram, he has his Godanda. Krishna also has his Sharanga, his bow. But Rama doesn't have a flute.
Godanda Ramar kittayum vandu ambu irukkindrathu, Krishnar kittayum ambu irukkindrathu, anal vandu Ramar kitta pullangulal kedaiyadhu, Krishna dhan pullangulal.
The form of Krishna is most attractive.
Adhe pola Krishnarude andha roopam anadhu romba kavarchikaramanadhu, ellavattiyum vasigarikkakoodiyadhu.
The two-handed form of Krishna is the most attractive. Rupa Madhuri, Venu Madhuri, Rupa Madhuri.
கிருஷ்ணருடைய அந்த இரண்டு கை உருவமானது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உருவம்.
Then his pastimes, they are most attractive.
அதே போல அவருடைய லீலைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப இனிமையானது கவரக்கூடியது.
And his devotees and the love that they have for him, that is most attractive.
அதே போல பக்தர்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அதே போல அவர் பக்தர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, இவை அனைத்துமே ரொம்ப இனிமையானது.
So we're not against. We're not against. If you like to worship Varaha, Rama, very good, very nice. We take the dust of your feet.
நாங்க வந்து உங்களுக்கு எதிரான நபர்கள் கிடையாது. நீங்க ராமரையோ இல்ல வராகரையோ இல்ல யாரையாவது வழிபட நினைச்சா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
But recommended for this Kali Yoga is this Hare Krishna mantra chanting.
ஆனால் இந்த கலியுகத்தில் நமக்கு வந்து சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படுவது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்வது.
The Kali Santana Upanishad, it means the Upanishad for swimming over the ocean of Kali Yuga.
Kali Santana Upanishad, அதாவது இந்த கலியுகத்தை வந்து இந்த சாண்டி செல்லணும் அப்படினா அதாவது நீந்தி செல்ல வேண்டும் என்றால் அதற்கான உபநிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது.
In there Narada asks Brahma that how can people cross over this ocean of birth and death in this Kali Yuga which is so bad.
அவர் நாரதர் வந்து பிரம்மாவிடம் வந்து கேள்வி கேட்கிறார், எவ்வாறு இந்த கலியுகத்தில், மோசமான இந்த கலியுகத்தில், இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த சாகரத்தில் இருந்து மக்கள் வந்து நீந்தி செல்ல முடியும், அதை தாண்ட முடியும்.
சஹோவாச ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இதி ஷோடசகாங்கானாம் கலி கல்மஷ நாசனம் நாதப்ரதரோபாய சர்வவேதேஷு த்ருஷ்யதே. Brahma replied, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Brahma vandu badalalita, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
These 16 names destroy all the sins of Kali Yuga.
இந்த 16 நாமங்கள் அடங்கிய மந்திரம் இந்த கலியுகத்தில் உள்ள எல்லா மோசமான பாவங்களையுமே வந்து நாசம் செய்யக்கூடியது.
And if we search through all the Vedic literatures, we won't find a better process than this.
இந்த வழிமுறையை காட்டிலும் ஒரு சிறந்த வழிமுறையை நாம் முழு வேதத்தையும் ஆராய்ந்து பார்த்தாலும் கண்டறிய முடியாது. இதுதான் சிறந்தது.
Similarly, in Srimad Bhagavatam,
அதே போல ஸ்ரீமத் பாகவதத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
கலே தோஷ நிதே ராஜன் சுக said to Parikshit, O king, this Kali Yuga is an ocean of dosham, of faults.
சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜரிடம் சொன்னார், இந்த கலியுகமானது முழுக்க முழுக்க தவறுகளால் நிறையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாகரத்தை போன்றது.
அஸ்தி ஏகோ மகான் குண, பட் தேர் இஸ் ஒன் வெரி கிரேட் குவாலிட்டி.
இவ்வாறு எக்கச்சக்க தோஷங்களால் நிறைந்திருந்தாலும் கூட இந்த யுகத்தில் ஒரு நல்ல குணம் இருக்கின்றது.
கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜே. பை சாண்டிங் த நேம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, ஒன் கேன் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தி பேட் குவாலிட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்ட் அண்ட் கோ டு தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்.
வெறும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் செய்வதன் மூலமாகவே இந்த பௌதிக உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட விஷயங்களிலிருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொண்டு பகவானுடைய லோகத்தை அடையலாம், கிருஷ்ணருடைய லோகத்தை.
So this is not our imagination that we are promoting Hare Krishna.
இது எங்களுடைய கற்பனை கிடையாது, நாங்க இந்த ஹரே கிருஷ்ணாவை பிரச்சாரம் செய்வது அப்படின்றது.
There are hundreds and thousands of evidences in Shastra.
இது போன்று பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றது சாஸ்திரங்களில் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் சிறந்தது என்பதற்கு. வேற யாருக்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கின்றதா?
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. வணக்கம் டு யூ ஆல்சோ.
இந்த மனுஷ பிறவில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்களா?
இதோட நம்ம பிறவி வந்து இறைவனை
அடையணும்னா நம்ம இந்த பிறவில. Of course we have done lot of sins and because of we have taken up in this human form of life, what we should do so that we will attain God?
Oh, this is the best question.
இதுதான் இருக்கிறதுலே சிறந்த கேள்வி.
Yeah, we should take full shelter of Krishna, Sharanagati.
முழுமையான முறையில் கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும்.
For there's one book which I've written which gives all the technical details of what to do.
நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றேன். அந்த புத்தகத்தில் நாம் இந்த வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
How we have to chant the holy names.
எவ்வாறு பகவானுடைய நாமத்தை நம்ம வாழ்க்கையில ஜபம் செய்ய வேண்டும்.
You don't worry about the sins, you stop sinning and chant Hare Krishna, all the sins will go away.
நீங்க வந்து பாவத்தை பத்தி பயப்படாதீங்க, அதை நிறுத்துங்க, நிறுத்திட்டு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்யுங்க, எல்லா பாவமும் தானாகவே மறைந்து விடும்.
In that book you'll also find information how to apply Vaishnav Tilak.
அந்த புத்தகத்தில் எவ்வாறு நம்ம செயல் ரீதியாக இந்த திலகத்தை அணிய வேண்டும், வைஷ்ணவ திலகத்தை, அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
And then how to perform puja at home according to the Vaishnava system.
வைஷ்ணவ வழிமுறையின்படி எவ்வாறு நம்மளுடைய இல்லத்தில் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் அந்த புத்தகத்தில் இருக்கின்றது.
So practical information you'll get in this book.
இது போன்ற செயல் ரீதியான விஷயங்கள் அனைத்துமே இந்த புத்தகத்தில் இருக்கின்றது.
And very important, we have to keep association with devotees also.
மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்க வேண்டும்.
So I would request those who want to take up this Krishna consciousness and go forward in their spiritual life, they can, after the program, they can meet with who? With Vednarayan Prabhu, he's here. They can meet him.
யாரெல்லாம் இந்த கிருஷ்ண பக்தியை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ, தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ, தயவு செய்து இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இங்க நிக்கக்கூடிய கையை உயர்த்திட்டு நிக்கிறார் பாருங்க.
You meet him after the program and he's coming here every week and he can guide you.
அவர்கிட்ட வந்து நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவரை வந்து சந்தியுங்கள். அவர் ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்திற்கு வருகிறார். இதை கற்றுக் கொடுப்பதற்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்க.
He's a Tiruchendur Ayar. Ayar.
அவர் வந்து திருச்செந்தூர் ஐயர்.
And he went to America to as a software professional.
அவர் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறதுக்காக போனார்.
He wasn't looking for God.
அவர் அங்க போய் கடவுளை தேடவில்லை.
Well, actually he was looking for God.
ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படினா அவர் கடவுளை தேடிக் கொண்டிருந்தார்.
Because on the American dollar it says in God we trust, so he was looking that way for God.
ஏனென்றால் அமெரிக்கா அந்த டாலர் பணத்துல வந்து போட்டிருக்கும் கடவுளை நாங்கள் வந்து நம்புகின்றோம். சோ அந்த கடவுளை, அந்த பணத்தை வந்து அவர் தேடிக் கொண்டிருந்தார்.
சோ ஹி இஸ் வெரி ஹாப்பி தட் ஹி could go to America.
அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் வந்து இப்பொழுது அமெரிக்கா செல்ல போகின்றேன் என்று.
He thought, I'm very fortunate.
நான் வந்து மிகவும் பாக்கியசாலி அமெரிக்கா சென்றதற்கு.
But he didn't know how great his fortune was.
ஆனால் அவர் உண்மையிலேயே அவர் வந்து புரிந்து கொள்ளவில்லை அவருடைய பாக்கியம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்ட்டு.
Because in America he came in contact with the devotees of Krishna and took up this Krishna consciousness.
அமெரிக்கால அவர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல பக்தர்களுடைய சங்கம் கிடைத்து பக்தர்களை சந்தித்து இந்த கிருஷ்ண பக்தியை புரிந்து கொண்டார்.
So now he's come back to India. He could be earning lakhs and lakhs of dollars in America.
அவர் வந்து நினைச்சிருந்த அமெரிக்காவிலே இருந்து லட்சக்கணக்கான டாலர்களை வந்து சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அவர் இப்போ இந்தியா வந்துவிட்டார்.
But he got something much better, which is Krishna bhakti.
ஆனால் அவர் அதை காட்டிலும், அந்த டாலர்களை காட்டிலும் மிக சிறந்த ஒரு விஷயத்தை பெற்றிருக்கிறார். அதுதான் கிருஷ்ண பக்தி.
So he's come here to share this with all of you.
அந்த கிருஷ்ண பக்தியை உங்க அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வதற்காக அதையெல்லாம் விட்டு விட்டு இங்க வந்திருக்கிறார்.
And I'm seeing the ladies like yourself, they're very eager to take this up.
நான் பார்க்கிறேன் இங்க பல பெண் பக்தர்கள் கூட இந்த கிருஷ்ண பக்தியை ரொம்ப ஆர்வமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றனர்.
We have a whole group of ladies in Tiruchendur who are very seriously studying Srimad Bhagavatam every day together.
நாம் பார்க்கலாம் திருச்செந்தூர்ல வந்து பல பெண் பக்தர்கள், மாதாஜிகள் ஒன்றாக சேர்ந்து ரொம்ப தீவிரமாக ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து பக்தியை பயிற்சி செய்கின்றனர்.
So I think the ladies can meet with your wife also.
நான் நினைக்கிறேன் பெண் பக்தர்கள் வேதநாராயணன் பிரபுவுடைய மனைவி அவர்களை வந்து சந்தித்து அவர்களிடம் கேள்வி தெரிந்து கொள்ளலாம்.
Actually his wife, she was in America also, but she wasn't very interested. He was interested, she wasn't interested.
அவருடைய மனைவியும் அவருடன் அமெரிக்கால தான் இருந்தார்கள். ஆனால் இவர் இருந்த, அதாவது இந்த பக்தி மேல இருந்த ஆர்வம் அளவுக்கு முதல்ல அவங்க கிட்ட ஆர்வம் இல்லை.
But when she read this book that I'm telling you about, then she took it up very seriously.
ஆனால் எப்ப அவங்க இந்த புத்தகத்தை, நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தை பத்தி படிச்சாங்களோ, அப்பையில இருந்து அவங்க வந்து இதை வந்து ரொம்ப, இந்த பக்தியை வந்து தீவிரமாக பயிற்சி செய்ய ஆரம்பித்தார்கள்.
So how you can live your life in a very pure way, very happy way, very spiritual way with Krishna's blessings, you'll find in this book.
எப்படி வந்து இந்த வாழ்க்கையை ரொம்ப சுத்தமாக, சந்தோஷமாக, ஆன்மீகமாக வாழ வேண்டும் அப்படிங்கற விஷயம் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதங்களோட இந்த புத்தகத்தில் வந்து இருக்கின்றது.
So let us all pray for the mercy of Lord Sri Krishna to descend upon us all.
நாம் அனைவருமே கிருஷ்ணனிடம் பிரார்த்தனை செய்வோம், அவர் நமக்கு வந்து அவருடைய பக்தியை கொடுப்பார் என்று.
Okay, shall we finish there?
கேட்கத்திற்கு எதிர்மாறான கொள்கை உள்ளவன் நான் அல்ல. முதலே அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சித்தபுத்தி இயக்கத்திற்கு எதிரானவன் அல்ல நான். ஆயினும் என்னுடைய கேள்வி இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவானதுதான். தமிழ்நாட்டில் என்னுடைய துணையை போற்றி என்னாத்தவருக்கும் விரைவாக போற்றி என்று பாடுகின்றார்கள். தஞ்சாவூரில் மட்டும் 6000 தமிழ் கோயில்கள் இருக்கின்றன. சிவ சைவ சித்தாந்தத்தை பற்றித்தான் நம்முடைய இலக்கியங்கள் அதிகமாக பேசுகின்றன. கிருஷ்ணபக்தி இயக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சிவபக்தியை ஒட்டி சைவ சித்தாந்தத்தை பற்றி தான் அதிகமாக பேசுகின்றன. 6000 கோயில்கள் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் மட்டும் 6000 கோயில்கள் இருக்கின்றன. அதனுடைய உட்பொருள் அந்த காலத்து மன்னர்கள் வந்து அந்த பக்தியின் மேலிட்ட அதிகமான பக்தியினால் அவர்கள் 6000 கோயில்களை செய்து வைத்திருக்கின்றார்கள். என்னாளுடைய சிவனை போற்றி என்னாத்தவர்க்கும் விரைவா போற்றி சிவபக்திக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் கிருஷ்ண இயக்கத்திற்கும் வேறுபடக்கூடிய பிரச்சனை யாது என்பதை விளக்குமாறு
கேட்டுக்கொள்கிறேன். The question is, what is the difference between Shiva Bhakti and Krishna Bhakti? In Tamil Nadu, Shiva Bhakti is very prominent. All the Tamil scriptures are only talking about Tamil Shiva Bhakti, and many many temples, 6000 plus temples are there. So I am not against Krishna Bhakti, but what is the message of the difference?
Well, the first
Krishna Bhakti and Shiva Bhakti.
Hare Krishna. Difference between Shiva Bhakti and Krishna Bhakti. First thing to understand is that none of you are Tamil.
முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய யாருமே தமிழர்கள் கிடையாது.
விசித்திரமான வினோதமான Now you're in a Tamil body.
இப்பதான் நீங்க வந்து தமிழருடைய ஒரு உடல்ல வந்து இருக்கிறீங்க.
Previously you were not, and in the next life probably you won't be also.
இதற்கு முன்ன பிறவில நீங்க தமிழர்களா இருப்பீங்களானு தெரியல, இதற்கு அடுத்த பிறவில இருப்பீங்களானு வந்து தெரியல.
The truth is not Tamil or not or non-Tamil.
அந்த பரம சத்தியமானது தமிழோ இல்ல தமிழ் அற்றதோ கிடையாது.
According to people's karma and their mental inclination, they get born in different places.
மக்கள் தங்களுடைய கர்மத்தின் அடிப்படையிலும் மனோ விருப்பங்களின் அடிப்படையிலும் பல்வேறு சூழ்நிலைகளை பிறக்கின்றனர்.
Most people in Italy are Catholic.
இத்தாலியில இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் வந்து கத்தோலிக் கிறிஸ்தவர்கள். எல்லாரும் கொஞ்சம் அமருங்க, தயவு செஞ்சு இதை கேட்டுட்டு வந்து போலாம்.
It doesn't mean that because most people are in Italy that the Catholic truth, they think the Catholic faith is the best because they're born into that culture. That's all.
இத்தாலி நாட்டுல பெரும்பாலான நபர்கள் இந்த கத்தோலிக் குடும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க நினைக்கிறாங்க கத்தோலிக் குடும்பத்துல வந்து பிறந்திருக்கிறதா வந்து சிறந்தது அப்படின்ட்டு.
எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கும். மகாராஜருடைய இது கடைசி கேள்வி, இது வந்து தயவு செஞ்சு அமர்ந்து கேளுங்க. தயவு செஞ்சு ஹரே கிருஷ்ணன்.
Outside of Tamil Nadu, the most famous Tamil religious philosopher is Ramanuja, who is a Vaishnava.
தமிழ்நாடுக்கு வெளியில வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அடிப்படையில வந்து மிக பிரபலமான ஒரு ஆன்மீக தத்துவம் ராமானுஜருடைய தத்துவம்.
Nowadays if you say Ramanuja they think mathematician, but actually it means the Vaishnava Acharya.
இப்ப வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ராமானுஜம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கணித மேதை ராமானுஜத்தை வந்து மக்கள் இணைக்கின்றனர். அது கிடையாது, வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்த ராமானுஜர்.
We should try to understand what is the highest truth.
நாம வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் எது இருக்கிறதே உயர்ந்த சத்தியம் என்ன.
Who is ultimately Bhagavan?
யார் இறுதியான கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
There is no rivalry between Krishna and between Shiva themselves.
சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில ஒன்னும் பெரிய போட்டி எல்லாம் கிடையாது யார் கடவுள் அப்படின்னு.
Shiva is known as Parameshwar.
சிவன் வந்து பரமேஸ்வரன் என்று அழைக்கப்படுறார்.
That is true within the material sphere.
அது வந்து உண்மை இந்த பௌதீக பிரபஞ்சத்திற்கு உட்பட்டு இருக்கிறது.
He is Umapati and Uma, she oversees the material energy.
அவர் வந்து உமாபதி என்று அழைக்கப்படுறார். உமா இந்த பௌதீக சக்தியை வந்து கண்காணிக்கிறார்கள்.
Vishnu is in Vaikuntha in the spiritual world.
Vishnu Vaikunthathil aatmika logathil irukkirar.
So Shiva, he is always meditating. He is meditating on Vishnu.
Shivan eppozhudhume vandu dhyanam seidukondirukkirar. Yaar meedhu endral Krishnarai nokki dhyanam seidukondirukkirar.
This is a very big question.
Idhu vandu oru miga periya kelvi.
We're getting many questions here tonight. Good questions.
Inikku indha iravala vandu palveru nalla kelvigal varugindrathu.
So this question is dealt with in detail in another book which we have. Exactly this question is dealt with in great detail with all quotes from Shastra.
Inda kelvikana telivana oru pagal shastrangalilirundhu palveru merkolgaludan innoru puthagathil vilakkapattirukkirathu andha puthagamum inge irukkirathu.
In this book called Who is Supreme?
யார் முழுமுதல் கடவுள் அப்படின்ற தலைப்பில் அந்த புத்தகம் இடம்பெற்றிருக்கிறது.
Okay, I think we'll finish because people's patience is running out.